சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. முடிவெடுக்கும் நேரம். ராண்டால்ஃப் டன் மூலம். அத்தியாயம் 1. வாழ்க்கைக்குப் பின் வாழ்வது. பூமியில் எங்கள் வாழ்க்கைக்குப் பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனவே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பிற்கால வாழ்க்கைக்காக சொர்க்கம் வாழ்கிறீர்களா? தங்கள் படைப்பாளருடன் நித்திய வாழ்வு இருப்பதாக நம்பும் மக்கள் பிசாச்சுடன் நீதியான அல்லது நித்திய மரணம் மற்றும் கடவுளின் கொள்கைகள், கட்டளைகள் மற்றும் கட்டளைகளின் சில விளக்கங்களை பின்பற்றுவதற்கான அநீதியான முயற்சி. ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும் என்று கடவுள் கோருகிறார். அவரில் அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு, நம்முடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அவனுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எல்லாம் புதிதாகிவிட்டன. இந்த மக்களின் வாழ்க்கை முறை பின்வருமாறு: கடவுளை நேசித்தல், கௌரவித்தல், மகிமைப்படுத்துதல், துதித்தல் மற்றும் வழிபடுதல் என அவர் தனது வார்த்தையில் வழிநடத்துகிறார். எல்லோருக்கும் சிறந்ததையே விரும்புவது, அவர்களின் எதிரிகள் கூட, ஏழைகள், விதவைகள், அனாதைகள் மற்றும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு வழங்குதல். நம்முடைய பாவ மன்னிப்பு கிறிஸ்துவில் இருப்பதால் கிறிஸ்து நாம் எப்படி வாழ விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதே நமது முதன்மையான அக்கறை. அவருடைய கட்டளைகள், போதனைகள் மற்றும் உதாரணங்கள் அவருடைய வார்த்தையில் காணப்படுகின்றன என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு போதனை பின்வரும் உவமையில் உள்ளது. ஒரு சமயம் நியாயப்பிரமாண வல்லுநர் ஒருவர் இயேசுவைச் சோதிக்க எழுந்து நின்றார். போதகரே, நித்திய ஜீவனைப் பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சட்டத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? அவர் பதிலளித்தார். எப்படி படிக்கிறாய்? அவர் பதிலளித்தார். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, மேலும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் உன் அயலானையும் நேசியுங்கள். ஷூ. நீங்கள் சரியாக பதிலளித்தீர்கள், இயேசு சொன்னார். பதிலளித்தார், இதைச் செய், நீ வாழ்வாயு. ஆனால் அவர் தன்னை நியாயப்படுத்த விரும்பினார். எனவே அவர் இயேசுவிடம், என் அன்பை வீட்டான் யார் என்று கேட்டார். தனக்கு நித்திய ஜீவனை பெற்றுத்தரும் ஏதாவது ஒரு வேலையைச் செய்ய முடியும் என்று நினைத்தான். கிறிஸ்து நம்மை நேசித்தது போலவும் கடவுளுக்கு நறுமணமான காணிக்கையாகவும் பலியாகவும் தம்மை ஒப்புக்கொடுத்தது போல கடவுளை பின்பற்றி அன்பான குழந்தைகளைப் போல அன்பான வாழ்க்கையை வாழுங்கள் என்றும், நீங்கள் என்னை நேசித்தால் நான் கட்டளையிடுவதற்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள். கிறிஸ்துவில் உள்ளவர்கள் கடவுளை பின்பற்றுபவர்களாக மாறுவதற்கு பின்பற்ற வேண்டிய பல அறிவுரைகள் உள்ளன. உலகத்தையோ உலகில் உள்ள எதையும் நேசிக்காதே. ஒருவன் உலகத்தை நேசித்தால் தந்தையின் அன்பு அவனில் இல்லை. உலகில் உள்ள அனைத்திற்கும் பாவமுள்ள மனிதனின் ஆசைகள், அவரது கண்களின் இச்சை மற்றும் தன்னிடம் இருப்பதைப் பற்றி பெருமை பேசுவது தந்தையிடமிருந்து அல்ல, உலகத்திலிருந்து வருகிறது. உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போம், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் என்றென்றைக்கும் வாழ்கிறான். கடவுளின் பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். கடவுளை நேசிப்பதன் மூலமும் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமும். இதுவே கடவுள் மீதான அன்பு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. மேலும் அவருடைய கட்டளைகள் பாரமானவை அல்ல. கிறிஸ்துவில் உள்ளவர்களுக்கு ஜான் எழுதினார், நாங்கள் அவரிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுதான், கடவுள் ஒளி. எனவே எல்லா நன்மைகளும் அன்பு, உண்மை, கருணை, இரக்கம், உண்மை. அவனில் இருள் இல்லை. தீய விஷயம், வெறுப்பு, பொறாமை, பொய், பழிவாங்குதல், சுயநலம். நாம் அவருடன் கூட்டுறவு வைத்திருப்பதாக கூறிக்கொண்டாலும் இருளில் நடந்தால் நாம் பொய் சொல்கிறோம், சத்தியத்தின்படி வாழ மாட்டோம். ஆனால் அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் கூட்டுறவு கொள்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்யாதவர்கள் என்று கூறினால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மை நம்மில் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். நாம் பாவம் செய்யவில்லை என்று கூறினால் அவரை பொய்யர் ஆக்குவோம். அவருடைய வார்த்தைக்கு நம் வாழ்வில் இடமில்லை. அன்புள்ள நண்பர்களே, ஒவ்வொரு ஆவியையும் நம்பாதீர்கள். ஆனால் பல பொய்யான தீர்க்கதரிசிகள் உலகத்திற்கு வந்திருப்பதால் அவை கடவுளிடமிருந்து வந்ததா என்று சோதிக்க ஆவிகளை சோதிக்கவும். கடவுளின் ஆவியை நீங்கள் இப்படித்தான் அடையாளம் காண முடியும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு ஆவியும் கடவுளிடமிருந்து வந்தது. ஆனால் இயேசுவை ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு ஆவியும் கடவுளிடமிருந்து வந்ததல்ல. இதுவே அந்திகிறிஸ்துவின் ஆவி வரப்போகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போதும் கூட உலகத்தில் இருக்கிறது. அப்படியானால் நாம் இனி குழந்தைகளாக இருக்க மாட்டோம். அலைகளால் முன்னும் பின்னுமாக தூக்கி எறியப்பட மாட்டோம். ஒவ்வொரு போதனையின் காற்றினாலும், மனிதர்களின் வஞ்சகமான சூழ்ச்சியினாலும், தந்திரத்தினாலும் அங்கும் இங்கும் வீசப்படுவோம். மாறாக அன்பில் உண்மையை பேசினால் நாம் எல்லாவற்றிலும் தலையாக, அதாவது கிறிஸ்துவாக வளர்வோம். அவரிடமிருந்து முழு உடலும் ஒவ்வொரு துணை தசைனார் மூலம் இணைக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் அதன் வேலையை செய்வதால் அன்பில் தன்னை வளர்த்துக் கொள்கிறது. எனவே நான் இதை உங்களுக்குச் சொல்கிறேன். மேலும் நீங்கள் புறஜாதியார் செய்வது போல் அவர்களின் சிந்தனையின் பயனற்ற நிலையில் இனி வாழக்கூடாது என்று கர்த்தருக்குள் வலியுறுத்துகிறேன். அவர்கள் தங்கள் புரிதலில் இருளில் மூழ்கி கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிரிந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் இதயங்கள் கடினப்படுத்தப்படுவதால் அவர்களில் இருக்கும் அறியாமை. அனைத்து உணர்திறனையும் இழந்துவிட்ட அவர்கள் எல்லாவிதமான அசுத்தங்களிலும் ஈடுபடுவதற்காக சிற்றின்பத்திற்கு தங்களை ஒப்படைத்துள்ளனர். மேலும் பலவற்றின் மீது தொடர்ச்சியான மோகத்துடன். நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகும்படி நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். மேலும் நம்முடைய ஐக்கியம் பிதாவுடனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடனும் இருக்கிறது. ஆகையால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக, பரிசுத்தர்களாகவும், அன்பானவர்களாகவும், இரக்கம், பணிவு, சாந்தம் மற்றும் பொறுமை ஆகியவற்றை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரையொருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் உங்களுக்கு இருக்கும் குறைகளை மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னியுங்கள். அனைத்திற்கும் மேலாக இவை அனைத்தையும் சரியான இணக்கத்துடன் இணைக்கும் அன்பை அணியுங்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆட்சி செய்யட்டும். ஏனென்றால் ஒரே உடலின் உறுப்புகளாக நீங்கள் சமாதானத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். மற்றும் நன்றியுடன் இருங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் போதித்துக் கொண்டும் புத்தி சொல்லும் போதும் கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் நிறைவாக வாசமாயிருப்பதாக. நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையாலோ செயலாலோ, அனைத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த காரணத்திற்காகவே உங்கள் விசுவாசத்தில் நன்மையைச் சேர்க்க எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். மற்றும் நன்மை, அறிவு, சுயக்கட்டுப்பாடு மற்றும் சுயக்கட்டுப்பாடு, விடாமுயற்சி, தெய்வீகம் மற்றும் தெய்வபக்திக்கு சகோதர இரக்கம் மற்றும் சகோதர இரக்கம் அன்பு. ஏனென்றால் இந்த குணங்கள் அதிக அளவில் உங்களிடம் இருந்தால் அவைகள் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உங்கள் அறிவில் பயனற்றவர்களாகவும் இருப்பதைத் தடுக்கும். கடைசி காலங்களில் தங்கள் சொந்த தேவபக்தியற்ற ஆசைகளை பின்பற்றும் பரியாசக்காரர்கள் இருப்பார்கள். இந்த மனிதர்கள் உங்களை பிரிக்கிறார்கள். அவர்கள் வெறும் இயற்கையான உள்ளுணர்வை பின்பற்றுகிறார்கள் மற்றும் ஆவியைக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அன்பான நண்பர்களே, நீங்கள் உங்கள் மிக பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை கட்டி எழுப்பவும் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கவும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்திற்காக உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வருவதற்காக காத்திருக்கையில் தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். சந்தேகப்படுபவர்களிடம் கருணை காட்டுங்கள். நெருப்பிலிருந்து மற்றவர்களை பறித்து அவர்களை காப்பாற்றுங்கள். மற்றவர்களுக்கு கருணை காட்டுங்கள். கரைப்பட்ட சதையால் கரைப்படிந்த ஆணைகளை கூட பயம் கலந்த வெறுப்பு. கிறிஸ்துவில் உள்ளவர்கள் வளர வேண்டும் என்பது மேற்கூறியவற்றிலிருந்து தெளிவாகிறது. எனவே முக்கியமான கேள்வி, நான் எப்படி வளர்வது? அதனால் என் வாழ்க்கை கடவுளின் உருவத்தின் கண்ணாடியாக மாறும். நான் வயதாகும்போது கடவுளின் சாராம்சம் மற்றும் அன்பு, உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றின் தெளிவான சாயலை தொடர்ந்து பிரதிபலிப்பதன் மூலம் கடவுளைப் போல் ஆகஸ்ட் நான் என்ன செய்ய முடியும்? அத்தியாயம் 2 மரணத்திற்கு பின் வாழ்தல். எனவே நீங்கள் பிற்கால வாழ்க்கைக்காக வாழவில்லை என்றால் நீங்கள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்காக வாழ்கிறீர்களா? இரண்டையும் நம்பாத சிலர் இருக்கிறார்கள். எல்லோரும் கடவுளுடன் நித்தியமாக வாழ்வார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்கள் பின்வரும் தத்துவத்தின்படி வாழ்கிறார்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், நாளை நீங்கள் இறக்கலாம், என்னுடையது என்னுடையது, உன்னுடையது எது வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்கிறேன். வாழ்க்கையில் அதிகம் பெறுபவர் வெற்றி பெறுகிறார். நான் யாருக்கும் பயப்படவில்லை, கடவுள் அல்லது மனிதர். நான் சக்தி கொண்டவன். இதன் விளைவாக அவர்கள் ஆதாம் மற்றும் ஏவாளின் செயலை பின்பற்றி தங்கள் ஆசைகளுக்கு அடிபணிந்து கடவுள் விரும்புவதை விட அவர்கள் செய்ய விரும்புவதை செய்கிறார்கள். ஆதியாகமம் அத்தியாயம் 2 தேவன் அவர்களிடம் சொன்னார், தோட்டத்திலுள்ள ஒவ்வொரு மரத்தின் கனியையும் நீங்கள் தாராளமாக உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் அதை உண்ணும் நாளில் நீங்கள் நிச்சயமாக சாவீர்கள். அப்பொழுது பாம்பு அந்த பெண்ணிடம், நீ நிச்சயம் சாக மாட்டாய், நீங்கள் அதை உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து கடவுளைப் போல் இருப்பீர்கள் என்றும் கடவுள் அறிந்திருக்கிறார். அதனால் அந்த மரம் உணவுக்கு நல்லது என்றும் அது கண்களுக்கு இனிமையானது என்றும் ஒருவனை ஞானியாக மாற்றுவதற்கு விரும்பத்தக்க மரம் என்றும் அந்த பெண் கண்டு அதன் பழங்களை எடுத்து சாப்பிட்டாள். அவளும் அவளுடன் தன் கணவனுக்கு கொடுத்தாள், அவன் சாப்பிட்டான். பிறகு கடவுளாகிய ஆண்டவர் அந்த பெண்ணிடம், நீ என்ன செய்தாய்? ஜேம்ஸ் அதை அதிகாரம் 1:12-15 வரை இவ்வாறு கூறினார், சோதனையை தாங்கும் மனிதன் பாக்கியவான், ஏனென்றால் அவர் அங்கீகரிக்கப்பட்டவுடன் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்களித்து ஜீவகிரீடத்தை பெறுவார். அவர் சோதிக்கப்படும்போது, நான் கடவுளால் சோதிக்கப்பட்டேன் என்று யாரும் சொல்ல வேண்டாம், ஏனெனில் கடவுள் தீமையால் சோதிக்கப்படமாட்டார், அவரே யாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர் இச்சைகளால் இழுக்கப்பட்டு மயக்கப்படும்போது சோதிக்கப்படுகிறார்கள். பின்னர் ஆசை கருவுற்றால் அது பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்ததும் மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் அவர்களின் ஆசைகளுக்கு அடிபணிந்து பாவம் உலகில் நுழைந்தது. ஆகையால் ஒரு மனிதனுடைய பாவத்தினால் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் பாவத்தினால் மரணம் வந்தது போலவும் எல்லா மனிதர்களும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் பரவியது. ஆனால் நம்பிக்கை உள்ளது, உங்கள் உறுப்புகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அதிக அக்கிரமத்திற்கு வழிநடத்தும் அடிமைகளாக நீங்கள் காண்பித்தது போல இப்போது உங்கள் உறுப்புகளை பரிசுத்தத்திற்காக நீதியின் அடிமைகளாக காட்டுங்கள். நீங்கள் பாவத்தின் அடிமைகளாக இருந்தபோது நீதியின் விஷயத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் வெட்கப்படும் விஷயங்களில் உங்களுக்கு என்ன பலன் இருந்தது? ஏனென்றால் அந்த விஷயங்களின் முடிவு மரணம். ஆனால் இப்போது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டதால் பரிசுத்தத்திற்கான உங்கள் கனியும் முடிவில் நித்திய ஜீவனும் உள்ளது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம், அக்கிரமம், கலகம், கீழ்ப்படியாமை என கடவுள் கருதும் விஷயங்களைப் பற்றிய பல பைபிள் குறிப்புகள் பின்வருமாறு. அப்படி பழகுபவர்கள் மரணத்திற்கு பின் வாழ்கிறார்கள். ஆதியாகமம் 6:5-6, பூமியிலே மனுஷனுடைய பொல்லாப்பு பெரிதாயிருக்கிறதென்றும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களின் ஒவ்வொரு கற்பனையும் எப்பொழுதும் பொல்லாததாயிருக்கிறதென்றும் தேவன் கண்டார். கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனந்திரும்பி அது அவன் இருதயத்தில் துக்கப்படுத்தியது. ஆதியாகமம் 13:13, ஆனால் சோதோமின் மனிதர்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பாவிகளுமாயிருந்தார்கள். ஆதியாகமம் 19:4-5, அவர்கள் லோத்தை அழைத்து, இன்றிரவு உன்னிடம் வந்தவர்கள் எங்கே? நாங்கள் அவர்களுடன் உடலுறவு கொள்ள அவர்களை எங்களிடம் கொண்டு வாருங்கள். எபேசியர் 5:5, இதற்காக நீங்கள் உறுதியாக இருக்க முடியும், ஒழுக்கக்கேடான தூய்மையற்ற அல்லது பேராசை கொண்ட எந்தவொரு நபருக்கும் அத்தகைய ஒரு மனிதன் ஒரு விக்கிரக ஆராதனை செய்பவன் கிறிஸ்து மற்றும் கடவுளின் ராஜ்யத்தில் எந்த சுதந்திரமும் இல்லை. எபிரேயர் 26-31 சத்திய அறிவை பெற்ற பிறகு நாம் வேண்டுமென்று பாவம் செய்தால் பாவங்களுக்கு பலி இருக்காது. ஆனால் நியாயத்தீர்ப்பைப் பற்றிய ஒரு குறிப்பிட்ட பயமுறுத்தும் எதிர்பார்ப்பும் எதிரிகளை விழுங்கும் அக்கினி கோபமும் இருக்கும். மோசேயின் சட்டத்தை நிராகரித்த எவரும் 2 அல்லது 3 சாட்சிகளின் சாட்சியத்தின் பேரில் இரக்கமின்றி இறந்துவிடுகிறார். தேவனுடைய குமாரனை காலடியில் விதித்து அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு உடன்படிக்கையின் இரத்தத்தை பொதுவான காரியமாக எண்ணி கிருபையின் ஆவியானவரை அவமதித்தவர் எவ்வளவு மோசமான தண்டனையை தகுதியானவராக கருதுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏனெனில் பழிவாங்குவது என்னுடையது, நான் திருப்பிச் செலுத்துவேன் என்று சொன்னவரை நாம் அறிவோம். மீண்டும் கர்த்தர் தம் மக்களை நியாயந்தீர்ப்பார். உயிருள்ள கடவுளின் கைகளில் சிக்குவது மிகவும் பயமாக இருக்கிறது. யாக்கோபு 1:19-21 அப்படியானால் என் பிரியமான சகோதரரே, ஒவ்வொரு மனிதனும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் கோபத்திற்கு தாமதமாயும் இருக்கக் கடவது. ஏனென்றால் மனிதனின் கோபம் கடவுளின் நீதியை உருவாக்காது. ஆதலால் எல்லா அசுத்தங்களையும் பொல்லாதத்தின் பெருக்கையும் விலக்கி உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்கவல்ல விதைக்கப்பட்ட வார்த்தையை சாந்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 பேதுரு 2:4-11 ஏனெனில் பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் தப்பவிடாமல் அவர்களை நரகத்தில் தள்ளிவிட்டு நியாயத்தீர்ப்புக்காக ஒதுக்கப்பட்ட இருளின் சங்கிலிகளுக்குள் அவர்களை ஒப்படைத்திருந்தால் மற்றும் பண்டைய உலகத்தை விட்டுவிடவில்லை, ஆனால் 8 நபர்களில் ஒருவரான நோவாவை காப்பாற்றினார், நீதியின் போதகர், தேவபக்தியற்றவர்களின் உலகில் வெள்ளத்தை கொண்டு வந்தார், சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களை சாம்பலாக்கி அவற்றை அழிவுக்கு ஆளாக்கி பின்னர் இரையச்சமற்று வாழ்வோருக்கு முன்மாதிரியாக ஆக்கினார். துன்மார்க்கரின் அசுத்தமான நடத்தையால் ஒடுக்கப்பட்டு நீதிமான் லோத்தை விடுவித்தார். அந்த நீதிமான்களுக்காக அவர்களிடையே வசிப்பவர் அவர்களின் அக்கிரம செயல்களைக் கண்டும் கேட்டும் தனது நீதியுள்ள ஆன்மாவை நாளுக்கு நாள் துன்புறுத்தினார். பின்னர் எவ்வாறு விடுவிப்பது என்பதை இறைவன் அறிவான்.
சோதனையிலிருந்து தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள் மற்றும் நியாயத்தீர்ப்பு நாளுக்காக அநீதியானவர்களை தண்டிக்க வேண்டும். குறிப்பாக அசுத்தத்தின் இச்சையில் மாம்சத்தின்படி நடப்பவர்கள் மற்றும் அதிகாரத்தை வெறுக்கிறார்கள்.
அவர்கள் தற்பெருமை மற்றும் சுய விருப்பமுள்ளவர்கள்.
பிரமுகர்களைப் பற்றி தீமையாக பேசுவதற்கு அவர்கள் பயப்படுவதில்லை. அதே சமயத்தில் அதிக வல்லமையும் உள்ள தேவதூதர்கள் அவர்கள் மீது அவதூறான குற்றச்சாட்டை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருவதில்லை.
2 பேதுரு 2:12-17 ஆனால் இவை பிடிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட இயற்கை மிருகங்களைப் போல தங்களுக்கு புரியாதவற்றைப் பற்றி தீமையாக பேசுகின்றன, மேலும் தங்கள் சொந்த ஊழலில் முற்றிலும் அழிந்துவிடும். மேலும் அநீதியின் கூலியைப் பெறுவார்கள், அதை மகிழ்ச்சியாக கருதுபவர்களைப் போல.
பகலில் அவர்கள் புள்ளிகள் மற்றும் கரைகள். அவர்கள் உங்களுடன் விருந்தளிக்கும்போது தங்கள் சொந்த ஏமாற்றுகளில் கர்வப்படுகிறார்கள். பாவத்தை நிறுத்த முடியாத விபச்சாரம் நிறைந்த கண்கள் நிலையற்ற ஆத்மாக்களை கவர்ந்தழிக்கிறார்கள். அவர்கள் பேராசை பழக்கங்களில் பயிற்சி பெற்ற இதயம் மற்றும் சபிக்கப்பட்ட குழந்தைகள்.
அநியாயத்தின் கூலியை விரும்புகிற பெயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி அவர்கள் நேர்வழியை விட்டு வழுதவரை போனார்கள். ஆனால் அவருடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். ஒரு ஊமை கழுதை மனித சத்தத்தில் பேசி தீர்க்கதரிசியின் பைத்தியக்காரத்தனத்தை தடுத்தது. இவை தண்ணீர் இல்லாத கிணறுகள், புயல் வீசும் மேகங்கள், இருளின் கருமை என்றென்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 தெசலோனிக்கேயர் 1:3-10 சகோதரர்களே, உங்களுக்காக எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் உங்கள் விசுவாசம் மிக அதிகமாக வளர்கிறது, மேலும் உங்கள் ஒவ்வொருவரின் அன்பும் ஒருவருக்கொருவர் பெருகுகிறது. இதனால் நாங்கள் உங்களை கடவுளின் சபைகளில் பெருமைப்படுத்துகிறோம்.
நீங்கள் தாங்கும் அனைத்து துன்புறுத்தல்கள் மற்றும் இன்னல்களில் உங்கள் பொறுமை மற்றும் நம்பிக்கைக்காக இது தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பின் வெளிப்படையான சான்றுகள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக எண்ணப்படுவீர்கள். அதற்காக நீங்களும் துன்பப்படுகிறீர்கள். இருந்ததுங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கும் அவர்களுக்கும் உபத்திரவத்துடன் பதிலளிப்பதற்காக தேவனிடத்தில் ஒரு நீதியான காரியம் கொடுக்க கடவுளை அறியாதவர்கள் மீதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவர்கள். மீதும் பழிவாங்கும் அக்கினியில் சுடர்விடும் நெருப்பில் ஆண்டவராகிய இயேசு தம் வல்லமை மிக்க தூதர்களுடன் பரலோகத்திலிருந்து வெளிப்படும் போது, கலங்குகிற நீங்கள் எங்களோடு இளைப்பாருங்கள். இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் அவருடைய வல்லமையின் மகிமையிலிருந்தும் நித்திய அழிவினால் தண்டிக்கப்படுவார்கள். அவர் வரும்போது அந்நாளில் அவருடைய பரிசுத்தவான்களால் மகிமைப்படவும் விசுவாசிக்கிற அனைவரின் மத்தியிலும் போற்றப்படவும், ஏனென்றால் உங்களிடையே எங்கள் சாட்சி நம்பப்பட்டது. வெளிப்படுத்துதல் பிற்பகல் 8:10 அவர்களை ஏமாற்றிய பிசாச்சு, மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கும் நெருப்பு மற்றும் கந்தகம் நிறைந்த ஏரியில் தள்ளப்பட்டார். மேலும் அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் துன்புறுத்தப்படுவார்கள். வெளிப்படுத்துதல் 21:8 ஆனால் கோழைகள், நம்பிக்கையற்றவர்கள், அருவறுப்பானவர்கள், கொலைகாரர்கள், பாலியல் ஒழுக்கக்கேடுகள், மந்திரவாதிகள், விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் மற்றும் பொய்யர்கள் அனைவரும் நெருப்பு மற்றும் கந்தகத்தால் எரியும் ஏரியில் தங்கள் பங்கை பெறுவார்கள். இது இரண்டாவது மரணம். 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவரை பொய்யனாக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மில் இல்லை. இப்போது மரணத்திற்கு பிந்தைய இயல்பு பற்றி நிறைய விவாதங்கள் இருக்கலாம். இது சொல்லர்த்தமா அல்லது உருவகமா, முடிவில்லாத வேதனை அல்லது அழிவு, மற்றும் தொடர்ந்து மரணத்திற்கு பிந்தைய இயல்பை பொருட்படுத்தாமல் அது மிகவும் பயங்கரமானதாகவும் இறுதியானதாகவும் இருக்கும், அவருடைய சரியான மனதுள்ள யாரும் அங்கு அனுப்பப்பட விரும்ப மாட்டார்கள். நரகத்தில் நிரந்தர குடியிருப்பாளர்கள் இருப்பார்கள். கலகம் செய்த கோணங்கள், கோழைத்தனம், அருவறுப்பானது, மந்திரவாதி, பொய்யர்கள், பிசாச்சு, தவறான நபி, நம்பாதவர், கொலைகாரர்கள், உருவ வழிபாடு செய்பவர்கள், பாலியல் ஒழுக்கக்கேடான விபச்சாரிகள். நல்ல செய்தி என்னவென்றால், இறந்தவர்களின் தேசத்தில் நுழைவதற்கு ஒருவர் இறக்கும் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமில்லை. உபாகமம் 30 இஸ்ரவேலுக்கான கடவுளின் அழைப்பை கவனியுங்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நியாயத்தீர்ப்புகளையும் கைக்கொள்ளும்படியும் இன்று நான் உனக்கு ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ வாழப்போகும் தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ யோர்தானை கடந்து சென்று சுதந்திரித்துக் கொள்ளும் தேசத்தில் உன் நாட்களை நீடிக்க மாட்டாய் என்று இன்று உனக்கு அறிவித்து, நான் இன்று உனக்கு விரோதமாக ஜீவனையும் பூமியையும் வைத்திருக்கிறேன். மரணம், ஆசீர்வாதம் மற்றும் சபித்தல், நீங்களும் உங்கள் சந்ததியினரும் வாழ்வதற்கு, நீங்கள் உங்கள் கடவுளாகிய கர்த்தரை நேசிக்கவும், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கவும், நீங்கள் அவரை பற்றிக்கொள்ளவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடு. பதாக கர்த்தர் அவர்களுக்கு சத்தியம் செய்த தேசத்தில் நீ வாசம் செய்வதற்காக உன் நாட்களின் நீளம். கிறிஸ்துவின் இறப்பில் அடக்கம் செய்யப்பட்டு உடனேயே அவருடைய இயல்பில் படைக்கப்பட்டவர்கள் அவருடன் சமரசம் செய்து அவருடன் நெருங்கிய உறவை பேண வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். சிலர் தாமதத்தை புரிந்து கொள்வது போல் கர்த்தர் தம்முடைய விஷயத்தில் தாமதிக்கவில்லை, ஆனால் உங்களிடம் பொறுமையாக இருக்கிறார். யாரும் அழிந்து விடுவதை அவர் விரும்பவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள், சரியான நேரத்தில் நாம் இன்னும் சக்தியற்றவர்களாக இருந்தபோது கிறிஸ்து தேவபக்தியற்றவர்களுக்காக மரித்தார். ஆனால் கடவுள் நம்மீது தம்முடைய சொந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் இப்போது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாக தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் எவ்வளவு அதிகமாக இரட்சிக்கப்படுவோம். 3 கடவுளுடனான எனது உறவின் சுய பரிசோதனை. நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? 2 கொரிந்தியர் 13:5 இது ஒரு சுயபரிசோதனை, எனவே பதில்களை வழங்க முடியாது. இருப்பினும் படிவம் அச்சிடப்பட்டால் பதில்களுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது. 1 நீங்கள் நம்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரனா? கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனைக் கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற எவரும் கெட்டப்போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும். 3:16 வாழும் கடவுளின் மகன் கிறிஸ்து. மத்தேயு பிற்பகல் 4:16. ஆ. பின்னர் பிலிப் அந்த வேதப் பகுதியுடன் ஆரம்பித்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவரிடம் கூறினார். இப்போது அவர்கள் சாலையில் சென்றபோது சிறிது தண்ணீர் வந்தது. அதற்கு அந்த மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? அப்போது பிலிப், உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசித்தால் உன்னால் முடியும் என்றார். அப்போஸ்தலர் 8:35-37. பி, நீங்கள் ஒரு பாவியா? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்கு குறைவுபடுகிறார்கள். 3:23. நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். சத்தியம் நம்மில் இல்லை. 1 யோவான் 1:8-9. சி, மனிதர்களின் பாவங்களுக்காக இயேசு இறக்க வந்தாரா? மனுஷகுமாரன் ஊழியம் செய்ய வரவில்லை, சேவை செய்யவும் பலரை மீட்கும் பொருளாக தம் உயிரைக் கொடுக்கவும் வந்தார். மத்தேயு பிற்பகல் 8:28. இயேசு உங்களுக்காக இறந்தாரா? ஆனால் தேவ கிருபையினால் அனைவருக்கும் மரணத்தை ரசிப்பதற்காக தேவதைகளைவிட சற்று தாழ்த்தப்பட்டு இயேசுவை மரணத்தின் துன்பத்திற்காக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதைக் காண்கிறோம். எபிரேயர் 2:9-2 உங்களிடம் உள்ளதா? ஆ, உங்கள் பாவங்களுக்காக வருந்துகிறீர்களா? நான் உங்களுக்குச் சொல்கிறேன், இல்லை. ஆனால் நீங்கள் மனந்திரும்பாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிந்து போவீர்கள். லூக்கா 13:3. உண்மையாகவே அறியாமையின் இந்த காலங்களை கடவுள் கவனிக்கவில்லை, ஆனால் இப்போது எல்லா மனிதர்களும் மனந்திரும்பும்படி கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் பிற்பகல் 5:30. ஏ, கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை ஒப்புக்கொண்டீர்களா? ஆதலால் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வேன். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிப்பவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். மத்தேயு 10:32-33. ஏய், பாவம் மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றீர்களா? பின்பு பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. தூரத்தில் உள்ள யாவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அழைப்பார். அப்போஸ்தலர் 2:38-39. 3. நீங்கள் ஆ, பைபிளை ஏதேனும் நிலைத்தன்மையுடன் படிக்கலாமா? உண்மையின் வார்த்தையை சரியாக பிரித்து வெட்கப்படத் தேவையில்லாத ஒரு தொழிலாளியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவராக உங்களை முன்வைக்க விடாமுயற்சியுடன் இருங்கள். 2 தீமோத்தேயு 2:15. பி, எந்த நிலைத்தன்மையுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? எப்பொழுதும் மகிழ்ச்சியடையுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்காக தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:16-18. சி, பைபிள் கடவுளின் அதிகாரப்பூர்வ வார்த்தை என்று நம்புகிறீர்களா? எல்லா வேதவாக்கியங்களும் தேவனுடைய ஏவுதலால் கொடுக்கப்பட்டவை. மேலும் கோட்பாட்டிற்காகவும் கண்டிப்பதற்காகவும் திருத்தத்திற்காகவும் நீதியின் போதனைக்காகவும் தேவனுடைய மனுஷன் முழுமையுள்ளவராகவும் ஒவ்வொரு நற்கரியைக்கும் முற்றிலும் ஆயத்தமுடையவராகவும் இருப்பதற்காகவும் பயனுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16-17. டி, இயேசு வரும்போது பைபிள் நம்மை நியாயந்திருக்கும் என்று நம்புகிறீர்களா? ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசிக்காவிட்டால் நான் அவனை நியாயந்திருப்பதில்லை. ஏனென்றால் நான் உலகத்தை நியாயந்திருக்க வரவில்லை, உலகைக் காப்பாற்ற வந்தேன். என்னை நிராகரித்து என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நியாயந்தீர்ப்பது உண்டு. நான் சொன்ன வார்த்தையே கடைசி நாளில் அவனை நியாயந்தீர்க்கும். ஏனென்றால் நான் என் சொந்த அதிகாரத்தில் பேசவில்லை, ஆனால் என்னை அனுப்பிய தந்தை நான் என்ன பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். யோவான் 12:47-49. இ, வாய்ப்பும் தேவையும் இருக்கும்போது தேவைப்படுபவர்களை கவனித்துக் கொள்கிறீர்களா? மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையிலும் எல்லா பரிசுத்த தூதர்களும் அவருடன் வரும்போது அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். எல்லா ஜாதிகளும் அவருக்கு முன்பாக கூடுவார்கள். அவர் அவர்களை ஒருவரையொருவர் பிரிப்பார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பிரித்து ஆடுகளை தன் வலது பக்கத்தில் வைப்பான். ஆனால் ராஜா தம் வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத் தோற்றத்திலிருந்தே ராஜ்யம் உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டது. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், நோய்வாய்ப்பட்டு நீங்கள் என்னை சந்தித்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னிடம் வந்தீர்கள். மத்தேயு 25:31-36. எஃப் தொலைந்து போனவர்கள் மீது அக்கறை காட்டவா? நான் உண்மையான திராட்சைக் கொடி, என் தந்தை திராட்சைத் தோட்டக்காரர். என்னில் பழம் கொடுக்காத ஒவ்வொரு கிளையையும் அவர் அகற்றுகிறார். மேலும் கனி கொடுக்கும் ஒவ்வொரு கிளையையும் அவர் கத்தரிக்கிறார். அது அதிக கனிகளைக் கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் சொன்ன வார்த்தை யோவான் 15:1-3. ஜி, நீங்கள் கொடுக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாளில் உங்களில் ஒவ்வொருவரும் எதையாவது ஒதுக்கி வைக்கவும், அவர் செழிக்க வேண்டும் என்பதற்காக சேமித்து வைக்கவும். 1 கொரிந்தியர் 16:2. எச், இயேசுவைப் போல தேவாலயத்தை விரும்புகிறீர்களா? கணவன்மார்களே, கிறிஸ்துவம் சபையை நேசித்து அவளுக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தது போல உங்கள் மனைவிகளை நேசிக்கவும். அவர் அவளை பரிசுத்தமாக்கி வார்த்தையின் மூலம் தண்ணீரை கழுவி சுத்திகரித்து அவளை ஒரு மகிமையான சபையாக காட்டுவார். அல்லது சுருக்கம் அல்லது அது போன்ற ஏதாவது, ஆனால் அவள் பரிசுத்தமான மற்றும் குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். எபேசியர் 5:25-27. 4. இந்த நேரத்தில் நீங்கள் இறந்துவிட்டால் நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்களா? தொலைந்துவிட்டதா அல்லது சேமிக்கப்பட்டதா? உங்கள் பதில் தொலைந்துவிட்டாலோ அல்லது உங்கள் சூழ்நிலையில் சந்தேகம் ஏற்பட்டாலோ, உங்களை கழுவுங்கள், உங்களை தூய்மையாக்குங்கள், உங்கள் செயல்களின் தீமையே என் கண்களுக்கு முன்பாக விலக்கிவிடுங்கள், தீமை செய்வதை நிறுத்துங்கள். ஏசாயா 1:16. கடவுளிடம் நெருங்கி வாருங்கள், அவர் உங்களிடம் நெருங்கி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்தப்படுத்துங்கள். இருமனம் கொண்டவர்களே, உங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துங்கள். யாக்கோபு 4:8. எனவே மனந்திரும்பி, மனந்திரும்புங்கள், உங்கள் பாவங்கள் அழைக்கப்படும். அப் 3:19. மனந்திரும்புங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. அத்தியாயம் 4. இப்போது முடிவெடுக்கும் நேரம். கே, விடாமுயற்சியுடன் படித்து கிறிஸ்து கற்பித்தவற்றைப் படியுங்கள். ஏனென்றால் அவை வாழ்க்கையின் வார்த்தைகள். புரிந்து கொள்ளுங்கள், எல்லா மனிதர்களும் கடவுளின் நீதியான வழிகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள், கடவுளின் கட்டளைகளின்படி வாழவில்லை. ஒருவரின் பாவம் அவர்களுக்கு நித்திய மரணத்தை ஏற்படுத்தும். கடவுளுடன் நித்திய ஜீவனைப் பெற ஒருவர் மன்னிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து ஒருவரின் எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஒரே வழி. நம்பு. இயேசு இருந்தது மற்றும் கடவுள். அவர் சினாசரேத்தின் இயேசுவாக மனித மாம்சத்தில் பூமிக்கு வந்தேன். அவர் மனிதர்களிடையே வாழ்ந்தார். சிலுவையில் அறையப்பட்டு என் பாவங்களுக்கு பரிபூரணமான பலியாக அவர் தனது பாவமற்ற உடல் வாழ்க்கையை மனமுவந்து கொடுத்தார். அவர் புதைக்கப்பட்டது. கடவுள் அவரை 3 நாளில் கல்லறையிலிருந்து எழுப்பினார். அவர் அவரது உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தோன்றியது. அவர் தந்தையுடன் இருக்க மீண்டும் பரலோகத்திற்கு ஏறினார். தவம் செய், பாவம் மற்றும் கீழ்ப்படியாமையிலிருந்து நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படுதலுக்கு மாறுங்கள். ஒப்புக்கொள், இயேசு கடவுளின் மகன் என்ற உங்கள் நம்பிக்கையை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளுங்கள். தேடுங்கள், உங்கள் பாவங்களை மன்னிக்க கடவுளை அழைக்கவும் இறக்கவும். உங்கள் பழைய பாவமான உலக வாழ்க்கையைக் கொல்லுங்கள். புதைக்கப்படும் புதை வைகிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் என்ற கல்லறையில் எங்கள் பாவ வாழ்க்கையை நீங்கள் இறக்கிவிட்டீர்கள். பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புதிய படைப்பாக உங்களை கல்லறையிலிருந்து எழுப்ப கடவுள் அனுமதிக்கிறார். பிறே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு வைப்புத்தொகையாக வரவிருப்பதை உத்தரவாதம் செய்கிறார். ஆகஸ்ட் ஒரு புதிய கிறிஸ்தவராக கடவுள் உங்களை மற்ற குழந்தைகளுடன் தம்முடைய வளர்ப்பு குழந்தையாக கிறிஸ்து நிறுவிய திருச்சபையில் சேர்த்தார். வாழ்க்க கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலரின் போதனைகளுக்கும் உறுதியுடனும் கீழ்ப்படுதலுடனும் தொடர்ந்து வாழுங்கள். நீங்கள் பெற்ற அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முற்றிலும் பணிவாகவும் மென்மையாகவும் இருங்கள். பொறுமையாக இருங்கள். ஒருவரையொருவர் அன்பில் தாங்குங்கள். சமாதானத்தின் மூலம் ஆவியின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். எபேசியர் 4:1-3. இப்போது ஏன் காத்திருக்கிறீர்கள்? எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உங்கள் பாவங்களைக் கழுவி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் பிற்பகல் 10:16. எனவே பைபிள் கூறுவது போல் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் ஒருவரை தேடுங்கள். அடக்கம் செய்யப்படுவதன் மூலம் தண்ணீருக்குள் செல்லுங்கள். இயேசுவின் அதிகாரத்தால் செல்லுங்கள். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயரில் தண்ணீரால் முழுமையாக மூடப்பட்டு கழுவுங்கள். அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரின் கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டு தூய்மையான மற்றும் பரிசுத்தமானது பரிசுத்த ஆவியை ஒரு பரிசு அல்லது வைப்புத் தொகையாகப் பெற்று நீங்கள் இயேசுவுடன் தொடர்ந்து நடக்கும்போது உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசும் ஒரு புதிய ஆன்மீக உயிரினமாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுள் மற்றும் அவருடைய சித்தத்தைப் பற்றி அறிய விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இந்நோக்கமாகும்.